தீட்டிய மரத்திலேயே கூர்ப்பாக்குறதுங்கிறது இப்படித்தான். எவன் இவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக அவதரித்திருக்கிறானோ, எந்த பரம்பொருள் இவர்களுடைய துயரத்தை எல்லாம் நீக்கப் போகிறதோ, அந்த குமர கடவுளை எதிர்த்து அவனை அழிக்க வேண்டும் என்று இந்த தேவர்கள் எல்லாம் ஆரம்பித்தார்கள், யோசிக்க ஆரம்பித்தார்கள். நம்ம வாழ்க்கையில் இப்படித்தான் பார்க்கிறோம். இது ஏன் நடக்கிறது? இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை யோசித்தோம்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். பலவிதமான வன்முறை செயல்களுக்கும் நம்முடைய ரியாக்ட் பண்றது அப்படிங்கறது முக்கியமானதா இருக்கும். ஒன்று நடக்கும் பொழுது அதை யோசித்து பார்க்காமல் உடனே என்ன செய்கிறோம், அதற்கு எதிர் விளைவு எதிர் செயல் செய்கிறோம். அவ்வளவுதான், ஒரு செயல் உடனே செய்ய வேண்டும் என்று செய்கிறோம். அது ஏன் அப்படி நடக்கிறது, நம்ம பண்ணது சரியா அப்படிங்கறதெல்லாம் யோசனை இருக்கிறது இல்ல. இது மிருக குணமானது அடிப்படையில உண்டு. இது மனிதர்களுக்கும் இருக்கிறது. இந்த மிருகங்கள் பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம், பாம்பு உலகத்திலேயே ஒரு அஞ்சாறு பாம்பு தான் விஷம் உள்ள பாம்புன்னு சொல்றாங்க, இல்லைன்னா சிலது நமக்கு தொந்தரவு கொடுக்கலாம். பார்த்தபடி பல பாம்புகள் வந்து பிரச்சனையே இல்லைன்னு சொல்றாங்க. எறும்பு இருக்கிறது, கரையான் இருக்கிறது, எவ்வளவோ இருக்கிறது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு பயம் வரும், அந்த பாம்பை அடிச்சு கொள்ளுவோம். அது கடிக்குமா கடிக்காதா விஷம் இருக்குமா, இதுக்கு நம்ம கேட்டா இப்ப என்னிடத்துல கேட்டா எனக்கு என்ன தெரியும், அது விஷம் இருக்கிற பாம்பா இல்லையான்னு. ஏன் கடிச்சிட்டா நான் செத்து போயிடுவேனே, சரி அது பரவாயில்ல. இப்ப எறும்பையே அடிக்கிறோம், அது கடிச்சு எனக்கு வலிச்சா கட்டரும்பு போகுது, சித்தரும்பு சிவப்பெரும்பு இதெல்லாம் இருக்கு, சுள்ளா என்னென்னமோ ஆயிரத்தெட்டு இருக்கு இல்லையா. ஏராளமான வகைகள் எறும்புல உண்டு, பல நன்மைகளை எறும்புகள் செய்கிறதாம். இப்போ அந்த எறும்பை நம்ம ஏன் நசுக்கி கொள்ளுகிறோம், இல்ல அழித்து கொள்ளுகிறோம், அதை ஏன் அழிக்கிறோம்? வேற ஒண்ணும் கிடையாது, நமக்கு ஒரு பயம். ஏன், எனக்கு ஏதாவது தொந்தர் வருமா, என்னுடைய உயிர் போவது மட்டுமே காரணம் இல்ல, என்னுடைய ஒரு சுகத்துக்கு ஏதாவது ஒரு குறைவு வருமா. இதுதான் மனிதனுடைய அடிப்படையான எண்ணம். மிருகங்கள் எல்லாம் இதுக்கு தான் சொல்லுவாங்க, மிருகங்கள் எல்லாம் அதுக்கு பசி எடுத்தால்தான் என்ன பண்ணும், அது அடிச்சு சாப்பிடும். நான் ஒரு வீடியோ ரொம்ப அழகா பார்த்தேன், மூன்று சிங்கங்கள் அதன் இடத்துல வந்து ஒரு மான் குட்டி ஆப்பிரிக்காவில் அகப்பட்டு கொண்டது. ஆனா ஒன்றும் பண்ணலை, அது விளையாடுகிறது. அந்த மூன்று சிங்கங்களும் அந்த மான் குட்டியோடு விளையாடுகின்றன. தடவி கொடுக்குது, நக்கி கொடுக்குது, விளையாடுது, தட்டி அது கட்டி புரளுகிறது, இது பயந்து போய் நிக்குது. ஆனா அதுக்கு ஒண்ணுமே அது கொல்லலை. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. இப்போ எப்பொழுது பசி ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் மிருகங்கள் கொல்லுகின்றன. ஆனால் நாமோ பசிக்குதோ இல்லையோ, எனக்கு அடுத்தது தேவைப்பட்டா, அதாவது ஃபியூச்சர் அப்படிங்கிற எதிர்காலத்தை பத்தி இப்ப யோசிக்கிறோம். இப்படி ஆயிட்டா எதிர்காலத்தை பற்றி ஒரு கவலை ஒரு பயம், நம்முடைய சுகத்துக்கு குறைவு வருமோ என்று நினைக்கக்கூடிய அச்சம் நம்மை எதிர் செயல் செய்ய தூண்டுகிறது. இதேதான் தேவர்களுக்கும் இங்க நடந்தது. இது ஏன் நடக்கிறதுன்னா, நம்முடைய உடல் மீது நம்முடைய உயிரின் மீது இருக்கக்கூடிய பற்று காரணம் அல்லது அறியாமையும் காரணம். இப்ப எனக்கு இந்த எறும்புனால என்ன ஆகும்னு எனக்கு தெரிந்தா இதுக்கு எனக்கு மருந்து ஒண்ணு இல்ல, சுண்ணாம்பு அந்த கடிவாயில சுண்ணாம்பு வை அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இல்ல இந்த பாம்பு கடிக்காது இப்படிப்பட்டது, எனக்கு அந்த அறிவு இருந்திருந்தால், ஞானம் இருந்திருந்தால் பயம் வராது. அறியாமை இருந்தால் பயம் வரும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, எனக்கு ஆசை பற்று இருக்கின்ற காரணத்தினால நான் எதிர்ச்செயல் செய்கிறேன். இது நாளைக்கு ஏதாவது ஆயிட்டா, இது கடிச்சு எனக்கு துக்கம் வந்துட்டா, அதாவது இந்த உடல் மீது உயிரின் மீது நாளைய பொழுதின் மீது இருக்கக்கூடிய ஒரு அவா பற்று ஆசை, இதுதான் நமக்கு முக்கியமான காரணம். இன்னொன்னு உண்டு, இந்த நம்பிக்கையின்மை. அதாவது இது எதனால வரும்னா, இந்த பற்றின் காரணத்தினால வரும். நான் இன்னைக்கு இப்போ எல்ஐசி இருக்கு, இப்போ எத்தனையோ மியூச்சுவல் ஃபண்டு அது இது போடுறோம், ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறோம், இந்த மிருகங்கள் எல்லாம் எடுத்து சேமிச்சு வைக்கிதா என்ன, நம்மகிட்ட இருக்கக்கூடிய குணம் இல்லையா. வீடு கட்டுறோம், அதுக்கு சொத்து வைக்கிறோம், ஒரு வீடு பத்தாது, ஒரு வீடு கட்டினா ரெண்டாவது வீடுக்கு ஆசைப்படுகிறோம். இல்ல எனக்கு இப்போ ஒரு லட்சம் ரூபாய் டெபாசிட் இருக்குன்னா அதை ரெண்டு லட்சம் எப்படி பண்றதுன்னு பாக்குறோம், ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சோம் பத்து கோடி எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பாக்குறதா. ஏன், நாளைக்கு வராம போயிட்டா இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு என்ன ஆகிறது, இந்த காசு என்னிடத்துல இருக்கிறது, நாளை இது கிடைக்கலன்னு சொன்னா எனக்கு இன்னைக்கு வேலை இருக்கு, இன்னைக்கு காசு இருக்கிறது, இந்த சுகம் எனக்கு கிடைக்கிறது. இப்ப நாளைக்கு அது இல்லைன்னு சொன்னா ஃபியூச்சர் எதிர்காலத்தில் அது கிடைக்கலன்னு சொன்னா என்னுடைய சுகக்குறைவு வரும். அதாவது நம்பிக்கையின்மை, நாளை என்கின்ற பொருளை முக்கியமாக பிடித்து கொண்டு இன்றைய பொழுதை நாம் அச்சத்தோடும் ஒரு பயத்தோடு கழித்து கொண்டிருக்கிறோம். நாளை 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 நினைச்சுக்கிட்டு இருக்கிறமே தவிர இன்னைக்கு என்ன பண்ண போறோங்கிறது கிடையாது. இன்று புதிதாய் பிறந்தோம் என்று பாரதி பாடுவார். இன்றைக்கு புதிதாக பிறக்கிறதே கிடையாது. நம்ம நேத்திக்கு இருக்கக்கூடிய நினைவில் இன்றைக்கு கண் விழிக்கிறோம். இப்படிலாம் நேத்திக்கு நடந்ததே, நாளைக்கு என்ன ஆகுமோ. இன்றைய பொழுது என்பது நேற்றைய நிகழ்வுகளினுடைய தொடர்ச்சியாக நாளைய நிகழ்வுகளினுடைய எதிர்பார்ப்புகளாகத்தான் இருக்கின்றன. இன்றைய தன்மைங்கிறது இருக்கிறது இல்லை. இறைவனை நினைத்திருப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட பயமே வராதாம். இறைவனுடைய நினைவு யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ, ஆழ்ந்து இருக்கிறதோ, இவர்கள் இறை நினைவிலே ஈடுபட்டு சலனமில்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த கவலை கிடையாது. நாளைக்கு அதை பத்தி எனக்கு என்ன கவலை, இறைவன் இருக்கிறான், பார்த்து கொள்ளுகிறான். எவ்வளவோ மாடி மேல மாடி கட்டி கோடி மேல கோடி சேர்க்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் ஒரு க்ஷணத்துல பூகம்பம் வருகிறது, இல்லை ஏதாவது ஒரு சுனாமியே வந்தது, என்ன ஆச்சு, போச்சு. நான் நினைத்த கனவுகள் எல்லாம் பொடி பொடியாக தகர்ந்து விடுகின்றன. அட, கடற்கரை பக்கத்துல இருந்தா சுனாமி வரும், சரி நான் கடற்கரை பக்கத்துல இல்ல வேற எங்கேயோ இருக்கிறேன், பூகம்பம் இல்ல பூகம்பம் இல்லாத இடத்துல இருக்கிறேன், இது பரவாயில்ல. மேலே ஏதோ ஏரோப்ளேன் ஓடிக்கிட்டு போனா அவனுக்கு அங்கே பிரச்சனையாச்சு, நேர வேலை வந்து விழுந்தான், மாடி வீட்டில் வந்து விழுந்தான், என்னாச்சு, இதை எதிர்பார்க்க முடியுமா? ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி படித்தேன். இந்த சென்னையில ஒருத்தர் சைக்கிள்ல போய் கொண்டிருந்தார், திடீர்னு ஆகாசத்திலிருந்து ஒரு பாம்பு விழுந்தது, கொத்தினது, அந்த இடத்துல மாண்டு போயிட்டார் அந்த பெரியவர். அவர் ஏதாவது கனவுலையாவது பார்த்திருப்பாரா, கனவுலே அது இதை பத்தி நினைச்சிருப்பாரா, இது எப்படியாச்சு, ஒரு கருடன் ஏதோ ஒரு பாம்பை எடுத்து கொத்தி கொண்டு கொல்லுவதற்காக சென்று கொண்டிருக்கிறது, பாம்பு சாகல, அந்த கருடன் அதை கொத்தி கொண்டே செல்லுகிறது, எப்படியோ நழுவி அது கீழே இவர் தலையில வந்து விழுந்தது, போட்டது போடு இவர் இறந்தார். இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்று நமக்கு தெரியாது. இப்ப அடுத்த க்ஷணம் என்ன நடக்கிறது என்பதே நமக்கு தெரியாது. ஆனால் நல்லா இருக்கணும், இந்த சுகம் பறிபோயிடக்கூடாது என்கின்ற நாளைய பொழுதுகளினுடைய எதிர்பார்ப்பு, இன்றைய இந்த சுகம் போயிடக்கூடாதுன்னு இந்த உடல் மீது அல்லது வண்ணத்தின் மீது இருக்கக்கூடிய அச்சம், இந்த உடல் மீது இருக்கக்கூடிய பற்று ஆசை, அதே மாதிரி என்ன நடந்து விடுமோ என்று சொல்லக்கூடிய அச்சம், இந்த மூன்றும் எதிர்பார்ப்பு பயம் ஆசை, இந்த மூன்றும் எது அடியாக வருகிறதுனா இந்த அவா என்கின்ற ஆசை இருக்கிறதே, ஆசையின் காரணத்தினாலே வருகிறது. இந்த ஆசை அறியாமையின் காரணத்தினால வருகிறது. இதை சுட்டி காட்டுவது போலத்தான் இங்கே இருக்கக்கூடிய கந்தபுராண நிகழ்வுகள் இருக்கும். எப்படி நம்ம பயமில்லாமல் இருக்கலாம், எப்படி நம்ம அந்தகா ஞானவாள் என் கையதுவே என்று அருணகிரிநாதர் பாடுவார். அருணகிரிநாதர் அவர் சொல்லலாம், பாரதியார் சொல்லுவார், காலா என் காலருகே வாடான். நான் ஓன்ட்டெல்லாம் வர முடியாது, நீ என் பக்கத்துல வா, எது என் பக்கத்துல கூட இல்லை, என் காலு கிட்ட வா, வந்தா ஒரு மிதி மிதிக்கிறேன். காலா என் காலருகே வாடா, உன்னை சிறு புல்லனை மிதிக்கிறேன், கிட்டே வந்தால் சற்றே எட்டி மிதிக்கிறேன். இப்போ அப்படிப்பட்ட ஒரு வீரத்தன்மை, நான் சாவதில்லை, நான் அமர கவி என்று அவர் பாடுவாரே, எனக்கு என்றைக்கும் இறப்பில்லை என்று சொல்லுவாரே, அவர் அந்த தன்மையிலே வாழ்ந்தார். இறப்பு என்பது அவருடைய உடலுக்கு ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் அவருடைய உள்ளத்திற்கு, அவருடைய ஞானத்திற்கு ஏற்படவில்லை. இந்த அமரத்தன்மை, எல்லாரும் இந்த உலகத்தில் அமரத்தன்மை எய்தலாம்னா எப்ப எய்த முடியும்? இந்த அமரத்தன்மைன்னு சொல்லும் பொழுதே இன்னொரு விஷயத்தை நீங்க கவனித்திருக்கலாம். ஏன் சண்டை போடுறவங்க யாரு? அமரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த அமரர்கள்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பயம் இருக்கு. என்ன பயம் இருந்தது? சாக போறோமோங்கிற பயம் இல்லை, இந்த சுகம் பறிபோயிடுமோ, இன்னும் தொந்தரவு வந்துடுமோங்கிற பற்றின் காரணத்தினாலே இவர்கள் அங்கே எதிர்த்து வருகின்றார்கள். இதே போலத்தான் அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, என்ன, சுமனசு, நல்ல மனத்துடையவர்கள், சுமனஸ் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவார்கள், நல்ல மனமுடையவர்கள். நல்ல மனம் எப்போ இருக்கும்? இறைவனை துதித்து கொண்டிருக்கக்கூடிய மனம் நல்ல மனமாக இருக்கும். இப்ப இறைவனை பற்றி அறியாத காரணத்தினாலே இவர்களுக்கு அந்த நல்ல மனம் போனது, இறைவனையே எதிர்த்து கொண்டு நின்றார்கள். நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? இறைவனை பற்றினோர்கள் இறைவனுடைய தாழை எவர்கள் பிடித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அச்சம் என்பதும் கிடையாது, அழிவு என்பதும் கிடையாது, அவர்களுக்கு ஆசை என்பதும் வருவது கிடையாது. ஏன்? எல்லாவற்றையும் தாண்டியவர்களாக இறைவன் ஒருவனாகவே, அவன் ஒருவனே எனக்கு எல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாதா பிதாவும் இனி நீயே. மாலாசை கோபம் ஓயாதென்னாளும் மாயா விகார வழியேசல் மாபாவி காளி தானேனும் நாத மாதா பிதாவும் இனி நீயே. மாதா பிதாவும் இனி நீயே. மாதா பிதாவும் இனி நீயே. மாதா பிதாவும் இனி நீயே. ரொம்ப அழகான திருப்புகள் அது. மால் ஆசை, மால்கிறது இந்த இடத்துல ஆசைன்னு வராது, மயக்கம்னு வரும், அதான் அறியாமை. மாலாசை கோபம் ஓயாதன்னாலும் மாயா விகார வழியேசல், நம்ம சொல்லக்கூடிய கருத்து அங்கே அதுதான். இந்த கருத்தை தான் அருணகிரிநாதர் இதில் இந்த திருப்புகளில் சொல்லுகிறார். என்ன? மயக்கம் அறியாமையின் காரணத்தினாலே, அவாவின் காரணத்தினாலே, கோபம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றினாலேயும் இவனுக்கு மாயா விகார வழியேசல் மா பாவி காளி தானேனும் நாக, அப்படி இருக்கக்கூடிய எனக்கு மாதா பிதாவும் இனி நீயே. விராலி மலையில ரொம்ப அழகாக பாடுகிறார். என்ன ஆகணும்? நீ தான் எனக்கு எல்லாம், நீ தான் என்னுடைய அம்மா, நீ தான் என்னுடைய அப்பா. எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தாகுலம் ஆனவை தீர்த்தமையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே என்று மாதா பிதாவும் இனி நீயே. அதுக்கப்புறம் பாடுவார் ஞானோபதேசம் அருள்வாயே. என்ன, இந்த மூன்றும் அகல வேண்டும், அகல வேண்டும் என்று நினைத்தால் அவனையே தாயாக தந்தையாக துணையாக எல்லாமாக நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நினைத்தால் நமக்கு ஞானம் பிறக்கும். ஞானம் வந்தால், ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும், அவ்வளவுதான். அதான் முக்கியமான விஷயம். இந்த ஞானம் வருவதற்கு அவன் தான் எல்லாம்னு புரிஞ்சுக்கணும். அப்பா அம்மா மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் அவன்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாலாசை கோபம் என்று சொல்லக்கூடிய மூன்றும் விரோதிகளாக இருக்கின்றன. மூன்று விரோதிகள் இங்கே இருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய மற்றது அந்த மூன்றுங்கிறத அடுத்தது நம்ம வேற கருத்துல வேற ஒரு சமயம் நம்ம பார்க்க போகிறோம். இப்ப இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் இந்த மூன்றின் காரணத்தினாலே அவர்கள் அமரத்தன்மை எய்தியவர்களாக இருக்கலாம், ஆனால் சுமரசுன்னு பேர் பெற்றிருக்கலாம், ஆனால் இறைவனை பற்றி அறியாதவர்களாக அறியாமையிலே இருக்கிறார்கள். மால் அவர்கள் தங்களுடைய பதவிகளிலேயும் சுகத்திலேயும் ஆசை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த ஆசையின் காரணத்தினாலே குரோதம் வந்தது, கோபம் வந்தது. காம ஏவ ஏஷகா குரோத ஏஷகா என்று இந்த ஆவணியாவட்டத்தன்னைக்கு அவர்களெல்லாம் என்ன செய்வார்கள், காமோகார்ஷித் மன்யுரகார்ஷித் என்று சொல்லி ஜபம் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கான பிராயச்சித்தா ஜபம் இது. என்ன, காமோகார்ஷித் காமம் தான் காரணம், மன்யுரகார்ஷித் கோபம் தான் காரணம். காமோகார்ஷித் மன்யுரகார்ஷித் சொல்லு, காமந்தான் காரணம் கோபந்தான் காரணம். இந்த ரெண்டும் சொல்லுகிறான் இல்லையா, காமமும் கோபமும் ரெண்டும் வருகிறது. எதுக்காக? காமம் வரக்கூடியது மமக்காரம், கோபம் வரக்கூடியது அகங்காரம். இந்த கருத்தையும் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். காம ஏஷ குரோத ஏஷகா என்று இந்த ரெண்டும் போகணும்னர். இந்த ரெண்டும் போகணும்னா இறைவன் தான் வழி, வேற எதுவுமே கிடையாது. இறைவன் என்ன செய்கிறான், நம்ம நல்ல வழியில இதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் மரக்கருணையினாலே நமக்கு புரிய வைக்கிறான். அதுதான் இந்த கதை. எல்லா தேவர்களும் கூடினார்கள். கூடியவர்களை நான் கேட்டார்கள், எப்பா அவன் யாரு, இந்த பையன் யாரு, யாருக்கா தெரியுமா? இல்லப்பா எனக்கு தெரியாது. சந்திரா உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா. சூரியனே உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஏண்டா நிறுத்தி, நீ தான் அறகுறைய அந்த பக்கம் கொஞ்சம் அறக்கம் கொஞ்சம் தேவனாக இருக்கிறாய், உனக்கு தெரியுமா? இல்லை எனக்கு தெரியாது, அவன் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. இவன் யக்ஷனா குபேரன் சொன்னான், நான் தான் யக்ஷத்து கணங்களுக்கு அதிபதி, எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாரும் அவன் யார் யார் என்று கேட்டு இந்த பையன் இந்த கலக்கு கலக்குகிறான். இந்த சிறுவன் ஆறு முகமும் பன்னிரண்டு கரங்களும் கொண்டு உலகத்தையே இந்த பிரபஞ்சத்தையே மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறான். இப்போவாது புத்தி வேண்டாமா? ஒரு சிறுவன் இப்படி பண்றான்னா அவன் யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு யோசிக்க வேண்டாமா? ஆனா இவர்கள் விபரீதமாக யோசித்தார்கள். இதுக்கு விபரீத ஞானம் என்று சொல்வார்கள். ஒன்றை மற்றொன்றாக அறிவது. அதாவது இந்த அப்படியே போயிட்டு இருப்போம், இருட்டுல போகிற சமயத்துல என்ன ஆகிறது, ஒரு கயிறு அங்க இருக்கும். அந்த கயிறு தூரத்துல இருந்து பார்த்தா பாம்பு மாதிரி தெரியும், அசைகிற மாதிரி இருக்கும், காத்துல லைட்டா அசையும், இது பாம்பு தான் இருக்குன்னு நினைப்போம். விபரீத ஞானமாக ஒன்று மற்றொன்றாக காட்சி அளிக்கிறது. அப்ப பயம் வருகிறது. பயம் எதனால வருகிறது? அவாவினாலே வருகிறது. இப்போ ரெண்டு காம ஏஷ குரோத ஏஷகர் எல்லாம் இதே கருத்து தான், எல்லாம் இதே கருத்து தான். இப்போ அவர்களுக்கு அந்த அறியாமையின் காரணத்தினாலே, ஒன்றை யோசிக்காத காரணத்தினாலே இவன் யாருன்னு கேட்டாங்க. அவங்க உடனே ஒரு முடிவுக்கு வந்தான். என்ன, நம்ம அடிக்கடி தப்பான முடிவு பண்ணுவோம், தேவர்களும் அப்படித்தான் போல இருக்கு. என்ன தப்பான முடிவு, இவன் ஏதோ ஒரு அசுர கொழுந்து, எது ஒரு அசுரனுடைய பையன், இவன் இந்த வயசுல இப்படி போடு போட்டு போடு போடுன்னு போட்டான்னா இவன் பெரியவனானா என்ன பண்ணுவானோ தெரியாது. அதனால இப்பவே அவனை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொன்னுணும். ஏன், இந்த சிறு முளையிலேயே கிள்ளி எறிகிறதுன்னு அப்படியே பண்ணிடணும், விடக்கூடாது. அதனால இவன் போய் தனியா இங்க போய் மாட்டிக்கிட்டோம்னா எல்லாரும் சேர்ந்துவா. இன்னொன்னு, இவன் இந்த போடு போடுறானே, நான் மட்டும் தனியா போனேன்னா நான் என்ன கதியாவேன். அதனால நம்ம மட்டும் என்ன போறது, எல்லாரும் சேர்ந்து போகலான்னு ஒருத்த இன்னொருத்தனை கூப்பிட்டா, இன்னொருத்தனை கூப்பிட்டான். 33 கோடி தேவர்கள்ல 22 கோடி பேர், ஏன் 11 கோடி அந்த ருத்ரகணங்கள் வரல. எல்லாரும் சேர்ந்து சண்டைக்கு செல்லுகிறார்கள், தேவாதி தேவர்கள் எல்லாம் சண்டைக்கு செல்லுகின்றார்கள். என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய விளக்குல விட்டில் பூச்சியானது எப்படி சேருமோ, இது கந்தபுராணத்துல கச்சியப்பர் சொல்லுவார், ஒரு பெரிய அக்னி மலைய குசுக்களானது சேர்ந்து மூடிக்கொண்டால் என்னாகும், பஸ்மமாயிடும். அது மாதிரி தான் போய் என்ன செய்கின்றார்களாம், சூழ்ந்து கொண்டார்கள். முருகன் அப்படி திரும்பி பார்த்து சிரித்தார், பார்த்தார். இவங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தால், இந்திரனை முன்னிட்டு கொண்டு அவன் தானே இவங்களுக்கெல்லாம் அதிபதி, எல்லாரும் சண்டையிட செல்லுகிறார்கள். அத்தனை பேரும் தன்னுடைய பான வருஷங்களினாலே முருகப்பெருமான் இடத்திலே அப்படியே பானங்களை வர்ஷிக்கிறார்கள், பொடி பொடியாகி விழுகின்றன. அவ்வளவுதான் கோபம் வந்தது. அவரவர்கள் வருணன் வருணாஸ்திரத்தையும் அக்னி அக்ரே ஆஸ்திரத்தையும் வாயு வாயு ஆஸ்திரத்தையும் எல்லாரையும் பொழிகிறார்கள், ஒன்னும் பண்ணல. இந்திரன் தன்னுடைய குலிசத்தை எரிகிறான், அது அப்படியே முனை மணங்கி கீழே விழுந்தது. சக்தி என்கின்ற ஆயுதத்தை எரிகிறான், அது பொடி பொடியாகி கீழே விழுந்தது. இவர் அங்கிருந்து இவர் விளையாட்டாக தன்னுடைய சின்ன குழந்தை தன்னுடைய கரங்களிலே இருக்கக்கூடிய வில்லிலே பாண வருஷமாக பொழிந்து, அவனுடைய இந்திரனுடைய கொடி, இது இடிதான் அவனுடைய கொடி, அந்த கொடியை அறுக்கிறார். ஒரு வானத்தினாலே ஐராவதம் இறந்தது, மற்ற வானங்களினாலே அப்படியே வருஷிக்கும் பொழுது எல்லாரும் பல தேவர்கள் இறக்கிறார்கள், மாண்டு போனார்கள், பல பேர் ஓடுகின்றார்கள் அந்த இடத்திலிருந்து. இந்த திருவிளையாடல நாரதர் பார்த்து கொண்டிருந்தார். அவர் அது வரைக்கும் ஒன்னும் தலையே போடல, அவர் வந்து இப்பவும் ஒன்னும் பண்ணல. அவர் பார்த்தார், இந்த முருகப்பெருமானை இப்படி தெரிந்து கொள்ளாமல் இப்படி இருக்கிறார்களே இந்த தேவர்கள், முட்டாள்கள், இப்படி அழிந்தார்களே என்று நேர மேரு மலை குகையிலே தவம் செய்து கொண்டிருக்கின்ற குரு, அதாவது பிரகஸ்பதி இவர்களுடைய குருவான வியாழனிடத்திலே போய் சொன்னார், இந்த உங்களுடைய சிஷ்யர்கள் தேவர்கள் முட்டாவிட்டாமா, இப்படி முருகப்பெருமானிடத்திலே சண்டையிட்டார்கள், அழிந்து பட்டார்கள், பல பேர் ஓடிவிட்டார்கள்னு. ஐயோ இப்படி ஆகிவிட்டதா என்று அந்த இடத்துல மனங்கலங்கி ஓடி வருகிறார், பல பேர் இறந்து கிடக்கிறார்கள். இங்க ஒரு விஷயம் பார்க்கணும், அமுதத்தை உண்டவர்கள் அமரர்கள், எது மறிக்காதவர்கள் அமரர், மறிக்காதவர்கள் மறிப்பவர்கள் மரர், அமரர் மறிக்காதவர்கள், இறப்பே இல்லாதவர்கள், ஆனா அவர்கள் செத்து போனார்கள். இப்ப முருகப்பெருமான் அவன் நினைத்தால் எதுவும் நடக்கும், இதுதான் முக்கியமான விஷயம். செத்தவரை பிழைக்க வைக்கவும் முருகனுக்கு முடியும், அமரர்களாக இருக்கின்றவர்களை சாக வைக்கவும் முடியும். ஏன், அவன்தான் எல்லாத்துக்கும் சர்வாந்தர்யாமி, அவன்தான் எல்லாத்துக்கும் நியாமகனாக நியந்தாவாக நியமிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா சர்வேஸ்வரன் முருகப்பெருமான். அதனால நடந்தது, ஓடி வந்து காலடியிலே வந்து விழுகின்றார். அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், ஸ்காந்தத்துல ரொம்ப அழகா பெரிய ஸ்தோத்திரமாக இருக்கும். அது மாதிரி அழவே இல்லாத மகிமை கொண்ட முருகப்பெருமானே உனக்கு நமஸ்காரம், அவ்வளவு நமஸ்காரம் அவர் பண்றார். பகைவர்களை எல்லாம் சிதறடிக்கக்கூடியவன் நீ, ஸ்கந்தனாக இருக்கக்கூடியவன் நீ, விநாயகருக்கு தம்பியாக இருக்கக்கூடியவன் நீ, ஆறு முகங்களோடு இருக்கக்கூடியவன், அவன் பினாகபாணியனுடைய மகனாக இருக்கக்கூடிய நீ, உனக்கு அளவில்லாத நமஸ்காரங்களை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். நீ இப்ப இவ்வளவு சண்டை போட்டு இவர்களை அழிச்சேன்னு நினைக்கல, நீ சாந்த ஸ்வரூபியாக எல்லையற்ற சாந்த ஸ்வரூபி, அப்படி அதுக்கு ஒரு வடிவே கிடையாது, ஒரு முடிவே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய சாந்தமே வடிவானவன் நீ, உனக்கு நமஸ்காரம். உன்னுடைய மாயா சக்தியை பற்றி புரிந்து கொள்ளாமல் இந்த தேவர்களெல்லாம் மாயையிலே மதிமயங்கி உன்னை அழிக்க வந்தார்கள், அழிந்து பட்டார்கள். அப்படிப்பட்ட குகன் என்று சொல்லப்படக்கூடிய எவன் மாயாதீதனாக இருக்கிறானோ, மாயையை தருகின்றானோ, அப்படி மாயையை தரக்கூடிய உனக்கு நமஸ்காரம். எவன் யாருக்கும் அறிய முடியாத குகனாக இருக்கின்றானோ, அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை சுப்பிரமணியனை ஸ்தோத்திரம் செய்கிறார்.
ரொம்ப பரம சந்தோஷ்டரான அந்த முருகப்பெருமான் சொன்னாராம், ரொம்ப சந்தோஷம், உன்னுடைய ஸ்தோத்திரங்களை கேட்டு மகிழ்ந்தோம், இந்த ஸ்தோத்திரங்கள் யார் பாடுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் எல்லா நலன்களும் உண்டாகும், சரி உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, என்னுடைய சிஷ்ய பிள்ளைகளுக்கு அறிவு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு அறிவு இல்லை என்ன அர்த்தம், அவ்வளவுதான், ஏன்னா குரு சரியா இருந்தா சிஷ்யன் சரியா இருப்பான் இல்லையா, நான் சரியில்லை போல இருக்கு, இவர்களை சரி செய்ய வேண்டும், மீண்டும் அவர்களை எழுப்பித்தர வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க உங்களுடைய அவதார நோக்கமே இவர்களுக்கெல்லாம் சூரபத்மாதிய அசுரர்களை அழித்து இவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று. இப்ப இவர்களை நீங்களே அழித்தால் இந்த அவதார நோக்கம் நடைபெறாது, ஒன்று. இரண்டாவது, இவர்களுக்கும் புத்தி வரணும், அதனால நீங்கள் மரக்கருணையினாலே தண்டித்தீர்கள் போதும், இவர்களை எழுப்பி மீண்டும் ஆட்கொள்ள வேண்டும், நல்ல புத்தியை தர வேண்டும் என்று அவர் சொன்ன உடனேயே தன்னுடைய கண்களினாலே குளிர நோக்கினாராம். அவ்வளவுதான், பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம், சிரித்து எரி கொளித்தும் வடிவேலா என்று சிரித்தார், சிரிப்பினாலே எரிந்தார்கள் அசுரர்கள், பார்த்தால் பார்வையினாலே எரிந்தார்கள் அசுரர்கள், பின்னாடி யுத்த காண்டத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஆனா இந்த இடத்துல தன்னுடைய கண்ணினாலே எல்லாரையும் எழுப்பினாரா, எல்லாரும் வந்து போற்றி செய்து கொண்டு நிற்கிறார்கள், கந்தனம ஐந்து முகர் தந்த முருகேசனம, கங்கை உமைதன் மைந்தனம, பன்னிரு புயத்தனம, நீ பமலர் மாலை புனையும் தந்தைனம, ஆறு முக ஆதினம சோதினம, தற்பரமதாம் எந்தைனம என்றும் இளையோய் நம குமாரனம என்று தொழுதார் என்று சொல்வதைப் போலவே எல்லாரும் அப்படியே தொழுது கொண்டு நிற்கின்றார்கள். அவ்வளவுதான், அவர் ரொம்ப பரமசந்துஷ்டராக அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாராம். பார்த்த உடனே தேவர்கள் இப்பொழுது என்ன செய்கின்றார்கள், அவரை ஸ்தோத்திரம் செய்கின்றார்கள், தேவாதி தேவர்களும் ஸ்தோத்திரம் செய்கின்றார்கள். சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், மூடர்களைப் போல என்னிடத்துல வந்து, முட்டாள்களைப் போல என்னிடத்துல வந்து போர் செய்தீர்கள், என்னுடைய உருவம் என்னுடைய தன்மை என்னன்னு உங்களுக்கு தெரியல, என்னுடைய தன்மையை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், என்னுடைய திவ்யமான ரூபத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஸ்வரூபத்தை காண்பிக்கிறார் எம்பெருமான். அந்த விஸ்வரூபம் என்பது என்ன, இந்த பிரபஞ்சமே அவருடைய ரூபமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் விஸ்வரூபம். இந்த ஏழு பாதாள உலகங்களும் அவருடைய திருவடியாக இருந்ததா, ஏழு நிலவுகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள், அதுவே அவருக்கு கணுக்கால்களாக இருந்ததா, ஏழு கடல்களும் இடுப்பு துணியாக இருந்ததா, திக்குகளையே தோள்களாக வைத்துக் கொண்டார், விண்வெளி அவருக்கு நாபியாக இருந்தது, சொர்க்கலோகம் சிரசாக இருந்தது, சூரியன் சந்திரன் அக்னி இதுதான் அந்த மூன்று நேத்திரங்களாக அவருக்கு, சோமசூர்யாக்னி லோச்சனாய நமஹா, லோச்சனாய நமஹா அப்படின்னு சொல்லுவோம் சிவபெருமானுக்கு, இவரும் அவ்வளவேதான், சூரிய சந்திர அக்னி அவருக்கு கண்களாக இருந்தது, மேகக்கூட்டங்கள் அப்படி அழகான குழலாக இருந்ததா, சிவபெருமானை ஆத்மாவாக வைத்துக் கொண்டார், பராசக்தி தேவி புத்தியாக இருக்கிறாளாம், மகாவிஷ்ணு இடது பக்கம், பிரம்மா வலது பக்கம், கலைமகள் சரஸ்வதி இவர்களெல்லாம், அதாவது கலைகளுக்கெல்லாம் எவள் தேவதையாக இருக்கிறாளோ அந்த சரஸ்வதி தான் வாக்காக இருக்கிறாள், லக்ஷ்மியானவள் ஐஸ்வர்யமாக இருக்கிறாள், வாயுதேவன் அந்த பிராண பான வியானோதான சமான நாக கூர்ம கிரகர தேவதத்த தனஞ்சயன்னு சொல்லுகிறோம் இல்லையா, இந்த பத்து விதமான வாயுக்கள் இருப்பதாக சொல்லுவார்கள், அந்த பத்து விதமான வாயுக்கள் இந்த அந்த எல்லாம் தன்னுடைய பத்து விதமான வாயுக்களாக வாயுதேவனை வைத்துக்கொண்டு, கால ருத்ரன் காலாக்னி ருத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அவனை கோபமாக வைத்துக் கொண்டு அப்படி கோடி சூர்யா அக்னி அந்த கோடி சூர்ய பிரபையோடு நின்று கொண்டிருக்கிறாராம் விஸ்வரூபத்திலே. அந்த இடத்துல அந்த சகல மருத்துக்கள் பல கோடி அண்டங்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கிறதே, அதெல்லாம் அந்த ரோம கூப்பத்திலே சின்ன சின்ன ரோமத்தில் ஒரு சின்ன பூச்சி இருந்தா எப்படி இருக்கும், அந்த பூச்சி ஒட்டி கொண்டிருப்பதை போலவே, இதில் சொல்லுவார் பேன்கள், இந்த ஸ்காந்தத்தில் சொல்லும்போது ஒரு பேன்கள் ஒட்டி கொண்டிருந்தா எப்படி இருக்கும் முடியல, அது மாதிரி அந்த ஈருன்னு சொல்லுவோமே அந்த அது மாதிரி ஒட்டி கொண்டிருக்கிறதா அந்த விஸ்வரூபத்திலே நின்று கொண்டு எல்லாம் தானே என்று காட்டி கொடுக்கிறார். ஆனால் இவர்களால் அதை பார்க்க முடியல. கந்தபுராணத்தில் சொல்ல முடியல, என் திசையும் ஈரேழு திறத்து உலகும் என் கிரியும் ஏழு கடலும் பெண் திரையும் நேமி வரையும் பிறவும் வேறு திரிபாகி உளசீர் அண்ட நிறையானவும் எல்லா அண்டங்களும் அனைத்து உயிரும் எப்பொருளுமாகி அயனும் விண்டுவும் அரணும் செய்ய ஓர் உருவு கொண்டனன் விரற்குமரனே, எல்லாம் அதுதான் அருணையர்நாதர் இதைத்தானே ரொம்ப அழகப்படுவார், அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அதுல சொல் அயனமாகி அரியனமாகி அரண் எனமாகி அவர் மேலா என்று சொல்லும்படியாக ஈகரமமாகி ஈவைகளுமாகி இனிமையும் ஆகி வருவோனே என்று அகரமமாகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனனாகி அரணன ஆகி அரியனாகி அவர் மேல ஈகரமுமாகி இவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே இருநில மீதில் எழியனும் வாழையனது முன்னோடி வர வேணும். எல்லாமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அயனும் விஷ்ணுவும் ஹரனுமாக ஓர் உரு கொண்டன் விரற்குமரனே என்று எல்லாம் அப்படி இருந்துதான். மண்ணளவும் பாதலமெல்லாம் சரணம் மாதிர வரைப்பு மிகுதோள் வண்ணளவெல்லாம் முடிகள் பேரொழியலாம் நயனம் மீன் நடுவலாம் பண்ணளவு வேத மணி வாய் உணரலாம் செவிகள் பக்கம் அயன் மால் என் அளவு சிந்தை உமை ஐந்தொழிலும் நல்கியருள் ஈசன் உயிரே. நம்ம முதல்ல பார்த்ததுதான் வேறொன்னு இல்லை, அதே கந்தபுராணத்துல சொல்லுவார் ஈசனை ஆத்மாவாக கொண்டு ஐந்தொழிலும் நல்கியருள் ஈசன் உயிராக ஆத்மாவாக எண்ணளவு சின் அயன் மால் என்று சொல்லக்கூடியவர்கள் ரெண்டு பக்கமாக இப்படி உமை என்பவள் அவருடைய சிந்தையாக மண் அளவு பாதளம் எல்லாம் சரணம் அந்த பாதாளம் வரைக்கும் இருக்கக்கூடியதெல்லாம் அவருடைய பாதமாக பெரிய விஷயத்துல தத்தஸ்தே விபுதேந்திராத்யா பிரம்ம விஷ்ணுவாதஸ்யரஸ்வரா என்று சொல்லும்படியாக தத்தேஜோ மண்டலஸ்சேதே சகஸ்ராசம் அலோகயன்னு என்று சொல்லும்படியாக அவ்வளவு பெரிய விஸ்வரூபத்தை நாரதாதி இந்த பிரகஸ்பதியினால கூட ஆயிரத்துல ஒன்றுதான் சகஸ்ராஜம் அலோகயன் என்று சொல்லி ஆயிரத்துல ஒரு பங்கு தான் பார்க்க முடிஞ்சுதான். தேவர்களால் பார்க்க முடியல. அவர்களுக்கு சிறந்த திவ்ய சக்ஷுகு என்று சொல்லும்படியாக இதற்கு பார்க்கறதுக்காகவே கண்ணுகள் கொடுத்தாராம் தேவர்களுக்கெல்லாம். பார்க்கிறார்கள், யாரும் பார்க்க முடியல, அந்த இடத்துல இருக்கிறார்களாம். அடிமுதல் முடியின் காரம் அருமுகன் உருவம் எல்லாம் எல்லாம் முருகப்பெருமானுடைய உருவமாக இருக்கிறது. கடிது அவன் அருளால் நோக்கி அவனுடைய அருளாலே நம்மால பகவான பார்க்க முடியாது. இதத்தான் அவன் அருள். ரொம்ப அழகான வார்த்தை மாணிக்க வாசகருடைய வார்த்தை, உலக பிரசித்தம் எது, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. நம்மால இறைவனை அடைய முடியுங்கிறதெல்லாம் நடக்காது. இறைவனை இறைவனாலே தான் அடைய முடியும். அவன் நினைக்கிறான் கருணை புரிகிறான், நம்ம வந்து இந்த அளவுக்கு கருணை கொடுன்னு கேட்கிற அளவுக்கு போகலாம் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனா, நான் ராக்கெட் இருக்கு, ராக்கெட்டு சேட்டலைட்டை எடுத்துக்கிட்டு போகுது, கொண்டு போய் அந்த ஆர்பிட்ல கொண்டு போய் விடுற வரைக்கும் தான் ராக்கெட்டு. அது மாதிரி தான் நம்முடைய கர்ம ஞான பக்திகள் எல்லாம் எல்லாமே கொண்டு போய் அந்த ஆர்பிட் எது சரணம்னு சொல்லி நீ தான் உன்னை தவிர வேற கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அந்த விண்வெளி பாதையில கொண்டு போய் போடுற வரைக்கும் தான், நல்ல பாதையில கொடுத்து கொண்டு போய் போட்டாச்சுன்னா இந்த சேட்டலைட் சுத்தும். அந்த சேட்டலைட்டை யாரை பார்த்து சுத்தணும், பகவான்ங்கிற பூமியை பார்த்து சுத்திக்கிட்டு இருக்கணும், இல்லை எதையோ ஒன்றை பார்த்து சுத்தணும். இப்ப இந்த விஞ்ஞான மாதிரி தான் விஞ்ஞானமும் கூட, இதை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் தான் கர்மஞான பக்திகள் கிடைக்கும். அவன் அருளாலே தான் பிறகு அவனை பார்க்க முடியும். நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. எவ்வளவோ தவம் செய்திருக்கக்கூடியவர்களெல்லாம் பார்க்க முடியல. ஆனா சாதாரணமாக இருந்த ஒரு கண்ணப்பர், தவமே செய்யாத கண்ணப்பர், சிவகோசரியார் அவ்வளவு பூஜை செய்து கொண்டிருந்தார், அவனால பார்க்க முடியல. ஆனா கண்ணப்பர் நாள் ஆறில் கண்ணிடந்து அப்பினார், அவருக்கு நில்லு கண்ணப்பான்னு சொல்லி திருநாரை கண்ணப்பரா மாற்றினார் சிவபெருமான். அதே போலத்தான் அடிமுதல் முடியின் காரம் அருமுகன் உருவமெல்லாம் கடிது அவன் அருளால் நோக்கி, அவனுடைய அருளாலே தான் நோக்க முடியும். கணிப்பிலா அண்டமுற்றும் முடிவரும் உயிர்கள் யாவும் மூவரும் தேவர் யாரும் வடிவினில் இருப்ப கண்டு. எல்லா உயிரினங்களும் எல்லா தேவர்களும் இந்த திரிமூர்த்திகளும் அவனுடைய வடிவத்தில் இருக்கிறத பார்த்து வணங்கியே வழுத்தி சொல்வார். வேற என்ன பண்ண முடியும் நமக்கு? இந்த உலகமே அவனுடைய வடிவம் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டால் அதான் விஸ்வரூபம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும், அதாவது பசு பதி பாசம் இந்த மூன்றும் அனாதி. நம்ம இறைவனிடத்திலே ஒட்டி கொண்டிருப்போம். இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நம்ம அப்படியே எடுத்து விட்டுருவோம், நம்ம படைக்க விட்டுருவோம் விளையாடுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல விட்டுறோம். அதுக்காக உலகத்தை எல்லாம் கொடுக்கறான். நம்ம மயக்குவதற்காக இந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய மலத்தையும் கொடுத்து அதன் மூலமாக மாயையும் அதன் மூலமாக கர்மமும் வந்து விடுகிறது. இது இருக்கட்டும். இப்போ அந்த முருகப்பெருமான் அந்த பரம்பொருள் இருக்கிறானே, அவனை எவ்வளவு பார்த்தாலும் நம்ம அறிந்து கொள்வது எப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எல்லாம் அவனுடைய வடிவம், இப்ப அவன் பத்தியாக இருக்கிறான், நம்ம பசு அதாவது மாடு மேய்க்கிறவன் மாதிரி அவன் அதுதான் பசுபதினு அவனை சொல்லுவதை போலவே இந்த உயிரினங்களை எல்லாம் மேய்க்கக்கூடியவனாக இருக்கிறான், நமக்கெல்லாம் தலைவனாக அவன் இருக்கிறான். என்ன பண்ண முடியும், இந்த உலகமெல்லாம் அவனுக்கு அடங்கிய பொருள்கள்.